நேற்றைய கதையில் ஆதிசங்கரர் காசிவாசத்தில் விஸ்வநாத சுவாமியை தரிசனம் பண்ணது, காலபைரவாஷ்டகம் பாடினது, தன்னுடைய பக்தி கிரந்தங்களிலேயே ஞானத்தை கலந்து கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயம் பேசினேன். அப்புறம் தோணித்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு, அதாவது ஆதிசங்கரர் ஞான மார்க்கத்தை விளக்க வந்தவர், இந்த பாஷ்யங்கள் மட்டும்தான் அவர் பண்ணது, இந்த பக்தி கிரந்தங்கள்லாம் அப்புறம் யாரோ பண்ணா அவர் ஆதிசங்கரருக்கு அவர் மேலே ஏற்றி சொல்றா, அவர் ஆதிசங்கரர் கர்மாவெல்லாம் நிரசனம் பண்ணி பக்தி மார்க்கத்தினாலெல்லாம் பகவான் கிடைக்க மாட்டார், ஞானத்தினால தான் கிடைப்பார் அப்படிங்கிறத தான் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு யோசித்தேன். நமக்கு தெரிஞ்சு ஆதிசங்கரன் நம்ம தர்சனம் பண்ணல, நம்ம தர்சனம் பண்ணது மகாபிரிவா. மகாபிரிவா என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா, எனக்கு இந்த ஆதிசங்கர சரித்திரம் சொல்லும்போது மகாபிரிவாவில் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கொஞ்சமாக தான் பேசியிருக்கேன்னு ஒரு குறை, அதனால் இன்றைக்கி மகாபிரிவாளை பற்றியே பேசுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அப்புறம் திரும்பவும் அந்த மண்டன மிஸ்ரர் கதறிக்கலாம் வரலாம். மகாபிரிவா என்ன பண்ணான்னு பார்த்தா, அவ அருளாட்சி பண்ண 100 வருஷங்களும் மகாபிரிவா கர்மா பக்தி ஞானம், ஞானத்துக்கு பாஷ்ய பாடம் எடுத்திருப்பா, சன்னியாசிகள் மடத்திற்கு சன்னியாசிகளுக்கு பண்டிதர்களோட வாக்கியார்த்த சதஸ்லாம் எடுத்திருக்கா. ஆனால் நமக்கு தெரிஞ்ச மகாபிரிவா காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராளாக இருந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை எல்லா வேளையும் மணிக்கணக்காக பண்ணுவா. இது பெரியவாளை பற்றி தெரிஞ்சவா எல்லாருக்கும் சந்திரமௌலீஸ்வர பூஜை தான் பெரியவாளோட கடமையாக, புனித கடமையாக அதை நிறைவேற்றினர். பிரதோஷத்து போதெல்லாம் அவ்வளோ எலாபரேட்டாக பண்ணுவா, பௌர்ணமியும் போது நவாவரண பூஜை பண்ணுவா, வியாச பூஜை கேட்க வேண்டாம், சாயங்காலம் 3 மணி ஆகிடும் பூர்த்தி ஆகிறதுக்கு. இப்படி ஆதிசங்கரர் சந்நிதியில் போய் காஞ்சி காமாட்சி கோயிலில் ஆதிசங்கரருக்கு பூஜை, காமாட்சிக்கு பூஜை. காஞ்சிபுரத்தில் பெரியவா இருந்த காலத்தில் எல்லாம் தினமும் காமாட்சி தரிசனம் பண்ணியிருக்கா. அவளோட திக்விஜயம் தவிர காஞ்சிபுரத்துக்கு வந்து இருந்த காலத்தில் எல்லாம் நித்தியம் காமாட்சி தரிசனம் பண்ணியிருக்கா. சமூக சேவைன்னு பார்த்தா கர்ம பக்தி ஞானம் சொல்ல வரேன். சமூகத்துக்கு வேதம் அகில தர்ம மூலம், வேதோகில தர்ம மூலம் அப்படின்னு சொல்லி வேத சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிராமணாள்லாம், இதுக்கு உடனே பணக்காரர்கிட்ட போய் நிற்கலை, நீங்கள் பிராமணாள்லாம் வேதம் படிக்க வேண்டியவா விட்டுட்டேள், ஆளுக்கு 1 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேத சம்ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு, குழந்தைகளை கொடுங்கோ, 4 பிள்ளைகள் இருந்தால் 1 பிள்ளைய வேதத்தை கொடுங்கோ அப்படின்னு கேட்டு, இன்னைக்கு வேத சப்தம் இந்த பூமியில் இருக்குன்னா பெரியவா தான் காரணம். அப்படி வேதத்தை காப்பாத்தி கொடுத்தா ஆகமங்களெல்லாம் திரும்பவும் சரி பண்ணி எல்லா கோயில்கள்லேயும் கும்பாபிஷேகம் பண்ணி, புதுசாக சில கோயில்கள் தான் கட்டினான், ஆதிசங்கரருக்காக சில கோயில்கள் கட்டினான், சத்தாராவில் ஒன்று கட்டினான், இங்கே ராமேஸ்வரத்தில் பெரியவாளு ஆதிசங்கரருக்காக ஒரு மண்டபம் கட்டினா, காலடியில் ஒரு ஸ்தூபி கட்டினா புது பெரியவாளை கொண்டு, இப்படி புது புது கோயில்கள் கொஞ்சம் தான் இருக்கிற கோயில்களெல்லாம் ஒரு விளக்காத ஏற்றணும் அப்படின்னு அந்த குருக்களாக இருக்கிற வாழ்க்கையெல்லாம் திரும்பவும் அந்த படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கெல்லாம் காலேஜ் வச்சு, ஸ்கூல் வச்சு, பரீட்சை வச்சு, அப்படி சமூகத்துக்கு திரும்பவும் இந்த வேத விளக்கை, இந்த பக்தியை திரும்பவும் தூண்டி ஜனங்கள்லாம் ஆஸ்திக வழியில் இருக்கிறதுக்கு பண்ணினா. அது தவிர பரோபகாரம் பேசின போதெல்லாம் நம்மால் முடிஞ்ச பரோபகாரம் பண்ணோம். பரோபகாரம் பண்ணும்போது ஏச்சு பேச்சு வரத்தான் செய்யும், நம்ம அதுக்கு கவனிக்கப்படாது, நம்ம பணக்காரால போய் நிற்கப்படாது முதல்ல டொனேஷன் வாங்கிறதுக்கு, ஏழைகள்கிட்ட முதல்ல வாங்கிக்கோங்க, அவா முடிஞ்ச கொடுப்பா சந்தோஷமாக கொடுப்பா, அப்புறம் பாக்கி வேணுங்கிறதுக்கு பணக்காரர்கிட்ட போகலாம், இப்படி எல்லாம் ஹனுமார் மாதிரி ஹம்பிளாக இருந்துக்கோங்கோ பரோபகாரம் பண்ணுறவா, இப்படியெல்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணி 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 நிறைய பரோபகாரம், அதுவும் ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு அநாத பிரேத சம்ஸ்காரம் பா அஸ்வமேத பலம் அதுக்கு அப்படின்னு பிரிவாக சொல்லி அது ஜீவாத்ம கைங்கரியம் பா, அதெல்லாம் பண்ணி ஒரு காலத்தில் அந்த பிரிவாக இருந்த 100 இயர்ஸில் நடுவில் பஞ்சங்கள்லாம் வந்திருக்கு, அநாத பிரதத்துக்கெல்லாம் சம்ஸ்காரம் இல்லாமல்லாம் ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் காலங்கள், யுத்த காலங்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி பிரிவாக வந்து அந்தந்த நேரத்தில் பாரத தேசம் சுதந்திரம் வாங்கின போது பிரிவாக கொடுத்த அந்த செய்தியை படித்தா ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளவு பெரிய மனசோட நம்ம எவ்வளோ தியாகத்தினால இந்த சுதந்திரம் நமக்கு கிடச்சிருக்கு, இனிமே இந்த தேசம் சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். மேலும் நம்ம எப்படி தேசத்துக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டோமோ அந்த மாதிரி நம்ம மனசில் காமக்ரோதங்கள்லேருந்தும் நம்ம விடுபடணும். ஆத்ம சுதந்திரம் தான் அடுத்த லட்சியம், அதுதான் பெரிய நம்முடைய கோல் அப்படின்னு அழகான ஒரு செய்தி கொடுத்துருக்கா. அப்படி சமூகத்தில் கூட இருந்து அந்த பசு வதையை தடுக்கணும், அப்படி நம்ம தேசத்துக்கு க்ஷேமமான காரியங்கள்லாம் பார்த்து 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 அதுக்கு கான்ஸ்டியூஷனில் ஒரு கரெக்ஷன் கொடுத்தா. அதனால்தான் நம்ம மதத்தில் வந்து பலவிதமான பிரிவுகள் இருக்குது, மற்ற மதங்கள் போல் ஆர்கனைஸ்டு செக்டார் கிடையாது. அதனால் இதை எப்படி வேர்டிங்ஸ் போட்டால் நம்முடைய எல்லா விதமான நம்முடைய பழக்க வழக்கங்கள் கோயில்களில் இருக்கிறதெல்லாம் காப்பாற்றப்படும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு இவாளெல்லாம் கொண்டு வக்கீல்கள்லாம் கொண்டு ரெப்ரசன்ட் பண்ணி அதில் கான்ஸ்டியூஷனில் சேஞ்ச் கொண்டு வந்தா, இப்படி முழுக்க சமூகத்து மேலே அக்கறையாக சமூக சேவை பரோபகாரம் கர்ம மார்க்கம் சொல்லலாம். இதையும் பெரிவா வந்து எவ்வளோ தூரம் கேர் பண்ணி கொஞ்சம் கூட ஒரு பொலிட்டிஷியன்லாம் சுயநலத்துக்காக பண்ணுறா, அந்த மாதிரி கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் தேசத்துக்காக உலகம் முழுக்கிற எல்லாருக்காகவும் இந்த மாதிரி யாவர்க்குமாம் இறைவர்க்குரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்குரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே அப்படின்னு திருமூலர் திருமந்திரம். அந்த மாதிரி ஒரு பசுவுக்கு ஒரு வாய் புல்லு கொடுக்கணும், ஆத்திக்கீரை கொடுங்கோ, எறும்பு பூத்தில் அரிசி போடுங்கோ, சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கோ, தினம் ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சு பிடியரிசி திட்டம் அப்படின்னு ஆரம்பித்து அன்னதானம், பெரிவா பண்ண அன்னதானத்துக்கு கணக்கே கிடையாது, கோடிக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பான்னு சொல்லணும், போன இடத்துலலாம் ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு. அப்படி அந்த சமூக சேவையை வந்து பெரிவா ஒரு எல்லார் மனசுலையும் அதோட விதையை விதித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணணுங்கிற அந்த மனப்பான்மையை கொண்டு வந்தா, இந்த இங்கிலீஷ்கார ஆட்சிக்கெல்லாம் அப்புறம் நமக்கு ரொம்ப ஏழ்மையில் வாடினதுனால இந்த குணங்கள்லாம் ரொம்ப அடிபட்டிருந்தது. அதெல்லாம் பெரிவா வந்து திரும்பவும் ஒரு துலக்கி மனசெல்லாம் திரும்பியும் நம்ம நம்மளுடைய பெருமையை நமக்கு ஞாபகப்படுத்தி, நம்முடைய கலாச்சாரத்தோட பெருமையை ஞாபகப்படுத்தி அது பண்ணினா. அடுத்தது என்ன பண்ணா பெரிவான்னு பார்த்தா பக்தி தான். ஞானத்துக்கு பெரிவா பண்ணது ஞானியாக உட்கார்ந்துருந்தார், அதுதான் நம்ம பார்த்து இப்படியும் ஒரு ஒரு நிலைமை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிடணும். ஆனால் காரியமாக பெரிவா பண்ணது பார்த்தா காசி யாத்திரை, 2 வாட்டி எப்படி காசி யாத்திரை பண்ணுமோ அந்த மாதிரி முறைப்படி ராமேஸ்வரத்துக்கு முதல்ல போயிட்டு அங்கேருந்து ராமசுவாமிக்கு ராமலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி மணல் எடுத்துட்டு கங்கையில் போய் விஸ்வநாதரை பார்த்து அங்கேருந்து திரும்பவும் காமேஸ்வரத்துக்கு வந்து அப்புறம் இடத்துக்கு வந்து கங்கா பூஜை பண்ணி இப்படி 25 வருஷம் எடுத்துட்டா இந்த காசி யாத்திரை முடிக்கிறதுக்கு. அப்படி காசிக்கு 2 வாட்டி அங்கே மதன்மோகன் மாளவியா ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். அப்படி காசி யாத்திரை விஸ்வநாத சுவாமி தரிசனங்கிறது ஒவ்வொரு ஹிந்துவும் பண்ணணுங்கிறதுனால அதை பண்ணி காமிச்சா, எத்தனை கோயில்களில் கும்பாபிஷேகம் புனருத்தாரணம். அப்படி அப்புறம் பெரிவா வந்து ஆதிசங்கரே தமிழ் தான் பேசியிருப்பான்னு சொல்கிறேன், இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவா தான் மலையாளங்கிற பாஷையே அப்போ வந்திருக்காது, அப்புறம் கலந்து கலந்து தான் மலையாளம் உருவாயிருக்கும், சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழும் கலந்து. அதனால் ஆதிசங்கரர் தாய்மொழி தமிழ் தாங்கிறா பெரிவா. அப்படி தமிழில் பெரிவாளுக்கு ரொம்ப பற்று. தேவாரம், திருவாச்சகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், திருப்பாவை திருவெறும்பாவை மாநாடுன்னு நடத்தி சின்ன குழந்தைகள் மனசுலேயே அந்த பக்தியை ஊட்டி விட்டார். சங்கர ஸ்தோத்திரங்கள் நமக்கு பெரிவாளை பற்றி எப்படி இவ்வளோ தெரியறதுன்னா தெய்வத்தின் குரல்னால் தான். தெய்வத்தின் குரல்லையோ இல்லை பெரிவாளோட பிரவச்சனங்கள், இப்போ மகாபெரிவா வாக்கு நிறைய நம்ம கேட்க முடியுது, அதிலெல்லாம் கேட்டால் என்ன தெரியறதுன்னா எல்லா ஒரு 10 ஹவர்ஸ் பெரிவாளோட பெரிவா குரல் எடுத்து கேட்டா, அதில் 9 hours வந்து பெரிவா வந்து ஸ்தோத்திரங்களை எடுத்து அதுக்கு அழகா அர்த்தம் சொல்றா. சிவானந்த லஹரியோ, சௌந்தர்ய லஹரியோ, அந்த மாதிரி உன்மத்த பஞ்சாசத்தோ மூக்க பஞ்சத்தையோ அதுலேருந்து ஸ்தோத்திரங்கள் எடுத்து அதுக்கு வார்த்தை வார்த்தையாக அர்த்தம் சொல்லி அதை எப்படி ரசிக்கணும், அதுக்குள்ளே எங்கே அத்வைத்தம் இருக்குது, இப்படி ஒரு மணி நேரம் அழகாக சொல்லி முடிக்கிறா. நான் பெரிவாளுக்கு பிடிச்ச அவருக்கு அடிக்கடி கோட் பண்ணுற சில ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறேன். சிவானந்த லஹரியில் சந்தியாரம்ப விஜம்பிதம் ஸ்ருதி சிரஸ்தானாந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமம் அசகிருத் சத்வாசனாசோபிதம் போகீந்திராபரணம் சமஸ்த சுமனப்பூஜ்யம் குணாபிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு மல்லிகைக்கும் பரமேஸ்வரனுக்கும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்லோகம் இது. இங்கே மல்லிகார்ஜுன சுவாமிங்கிறது ஸ்ரீசைல க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமி, அம்பாள் பேர் பிரமராம்பிகா. அதெல்லாமும் இந்த ஸ்லோகத்தில் வர்றது. சந்தியா காலத்தில் ஆடுறது மலர்றது மல்லிகை, ஆடுறது பரமேஸ்வரன். ஸ்ருதி சிரஸ்தானாந்தராதிஷ்டம் காதலையும் தலையிலையும் பூவை வச்சுக்கிறா. ஸ்ருதி சிரஹானா உபனிஷத், உபனிஷத்தில் இருக்கிறது பரமேஸ்வரனுடைய விஷயம்தான். சப்ரேம பிரமராபிராமம், பிரமரம்னா வண்டு, மல்லிகையில் வண்டு இருக்கு, பரமேஸ்வரன் பக்கத்தில் பிரமராம்பிகா இருக்கா. சத்வாசனா சோபிதம், நல்ல வாசனை மல்லிகையில் இருக்கு, பரமேஸ்வரன்ட்ட எல்லா குணங்களும் இருக்கு. போகீந்திராபரணம், மல்லி செடிக்கு பாம்பு வரும்பா, பரமேஸ்வரனை பாம்பெல்லாம் சுத்தின்னு இருக்கு. சமஸ்த சுமன பூஜ்யம், மற்ற பூவெல்லாம் மல்லிகையை வந்து கொண்டாடுறது ராஜா மாதிரி. சுமனஹான தேவர்கள், எல்லா தெய்வங்களுமே பரமேஸ்வரனை வணங்குறா. குணாவிஷ்கிருதம், அது மாதிரி விசேஷ குணங்கள்லாம் இருக்கு. சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம், இதை எடுத்து பேசியிருக்கா. அப்புறம் ஐஸ்வர்யம் இந்து மௌளேகே ஐக்காத்ம பிரகிருதி காஞ்சி மத்தியகதம் ஐந்தவ கிஷோரசேகரம் ஐதம்பரியம் சகாஸ்தி நிகமானா, நிகமங்கள் வேதங்கள் இதம்பரம், இதுதான் தெய்வம் என்று காண்பிக்கக்கூடிய எந்த வஸ்துவோ அது பரமேஸ்வரனுடைய பெரிய பாக்கியமா ஐஸ்வர்யமா காஞ்சிபுரத்தில் விளங்கின்றிருக்கு அப்படின்னு மூக்கப்பட்ட ஸ்லோகம். சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதாக புருஷாக விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்ன ஆச்சரியம், காமாட்சியுடைய கட்டாட்சத்தை பெற்ற புருஷர்கள் காட்டையும் மாளிகையும் ஒன்னா பார்க்கறா, மித்ரனையும் சத்ருவையும் ஒன்னா பார்க்கறா, ஒரு யுவதியுடைய உதடையும் ஓட்டாஞ்சலியும் ஒன்னா பார்க்கறா அப்படிங்கிற ஸ்லோகத்தை எடுத்துட்டு அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைச்சிருச்சுன்னா ஒருத்தனை காட்டில் கிடக்கிறோமே அப்படிங்கிற பயம் இருக்காது, இவன் ஃப்ரெண்டு இவன் எனிமி அப்படின்னு சொல்லி கோபம் இருக்காது, ஒரு யுவதியுடைய இது ஓட்டாஞ்சல்லியா தெரியறது அப்படின்னா காமம் அத்து போயிடுத்து, காமம் கோபம் பயம் எல்லாம் அத்து போயிடுத்து. அம்பாவுடைய சரணத்தை தியானம் பண்ணனா குழந்தையா இருக்கலாம், காமம்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்றா, நிறைஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேசனம் புரரிப்போர் திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷகபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கின்ன கரோதி அஹோ வனச்சரா பக்தாவதம் சாயதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது வந்து சிவாந்தலரி ஸ்லோகம். இது வந்து வனச்சரா வேடனான கண்ணப்பனுடைய பக்தி எப்படி இருக்கு, அவன் நடந்து போன பாதுகை வந்து கூர்ச்சம் மாதிரி தலையில் வச்சுக்கிறார் பரமேஸ்வரன், அவன் வாயிலேருந்து துப்புற ஜலத்தை வந்து ரொம்ப திவ்யமான அபிஷேகமாக ஏற்றுக்கிறார், அவன் கொஞ்சம் கடிச்சு பார்த்து கொடுக்குற மாம்சத்தை வந்து நைவேத்தியமாக நினச்சிக்கிறார். பக்தி என்னதான் பண்ணாது, அஹோ வனச்சரஹா பக்தாவதம் சாயத்தை, பக்தர்களுக்கெல்லாம் மேலான பக்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். இப்படி பெரிவாளுடைய லெக்சர்ஸ் கேட்டால் நிறைய ஸ்லோகங்களை எடுத்து இந்த திருப்பாவை திருவம்பாவை மாநாடு நடத்தி லட்சக்கணக்கான புஸ்தகங்கள் போட்டு போட்டியெலாம் வச்சு குழந்தைகளை படிக்க வச்சுருக்கா. மார்கழி மாதம் 60 பாராயணம் பண்ணோன்னு சொல்லியிருக்கா. தினமும் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவலங்களைக் கொள்ளாமல் போகாது இற்றை பரகழ்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவைக்கும் முந்தன்னோடு உற்றமையாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றைனங் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி தினம் காத்தால் எழுந்தோடனே இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ராத்திரி படுத்துக்கும் போது திருவம்பாவையிலிருந்து பாதாளம் எழுநங்கீர் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்திறந்தன் கோயில் பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசெயலோர் எம்பாவாய் அப்படிங்கிற இந்த பாசுரத்தை சொல்லிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இன்னொன்று, யாராவது நல்லவாளாக இருந்து கொஞ்சம் அடக்கத்தோட ஹானஸ்டாக நல்ல மனசோட இருக்கிறவா வந்தால் அவளோட பேக்ரவுண்டை பார்க்காம அவளை வந்து நல்வழிப்படுத்திருக்கார். இந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறவர், அவருக்கு கூடிய அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்கு, மூணு நாலு மனைவிகள்லாம் இருந்தா. ஆனால் அதனால அவருக்கு உடம்பெல்லாம் வந்து பெரிவாட்டை வந்து சரணாகதி பண்ண போது பெரிவா அவரை வந்து நீங்கள் வரத்துக்கு கூச்சமே படாத பக்த பராதீதன் அப்படின்னு பகவானை சொல்கிறாள் இல்லையோ, பதித்த பாவனன் விழுந்தவாளை தூக்கி விடுறவான் தானே பேர். அதனால அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், நீ இந்த உன்னை பற்றி குறைவாக நினச்சி நீங்கள் வராமல் இருக்காத நீ வா அப்படின்னு பெரியவா அவரை என்கரேஜ் பண்ணி அவர் அப்படி வந்ததுனால தான் அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு முப்பது புஸ்தகம், நாஸ்திகராக இருந்தவர் ஆஸ்திகராக மாறி 30 புஸ்தகம் எழுதி அதனால ஜனங்கள்லாம் திருந்தினா. அதே மாதிரி சிவாஜி கணேசன் ஒரு வாட்டி வந்து பார்த்துருக்கார் நடிகர், அவர் வந்து பார்த்துட்டு அவர் நடிக்கிற படத்தில் திருநாவுக்கரசராக நடிக்கிறதுக்கு மகாபிரிவாளோட அங்க அசைவுகளை வச்சுட்டு சிறு திருநாவுக்கரசு மாதிரி நடிச்சிருக்கார். அப்படி எம்ஜி ராமச்சந்திரன்கிறவரை வந்து பார்த்துட்டு அப்புறம் ரொம்ப அம்பாள் பக்தராகி மூகாம்பிகை கோயிலெல்லாம் எடுத்து கட்டுறார். யார் வந்தாலும் பெரியவாளை வந்து பார்த்தா அந்த சந்நிதி விசேஷம் அவளுக்கு மனசு மாறி அவளுடைய நினச்சி பார்க்கணும் எவ்வளவெல்லாம் பெரியவா ஃபேஸ் பண்ணியிருக்கா. காபாலிகன்ட்ட கழுத்தை கொடுத்த மாதிரி சங்கரர் கொடுத்த மாதிரி காரியங்கள்லாம் பெரியவா பண்ணியிருக்கா. இட் வாஸ் நாட் அ ஈஸி ரூட், அவருக்கு பெட் ஆஃப் ரோசஸே கிடையாது. எவ்வளவு நாஸ்திகவாதம், எவ்வளவு புத்தர் மாதிரி ஒரு பெரிய கவர்ச்சிகரமான ஒரு கேரக்டர் காந்தி, அவருடைய மோகத்தில் இருந்தா எல்லாரும். அதுலேருந்து சனாதன தர்மத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து எல்லாரும் ஆல் இன்க்ளூசிவ், இது ஒரேடியாக அஹிம்சைன்னு பேச முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பெரியவா வந்து புரிய வச்சு எவ்வளவு இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து பெரியவாளை கொண்டாடுறோன்னா அப்படி 100 வருஷம். அதே நேரத்தில் பணத்தில் ஹானஸ்டி, பணமே சேராமல் பார்த்துட்டார் மடத்துக்கு, பணம் வந்தால் கலி வந்துடும் அப்படின்னு சொல்லி உடனே உடனே செலவு பண்ணுவார். நித்தியம் ராத்திரி சந்திரமௌழீஸ்வரர் சந்நிதியில் எவ்வளோ வரவு எவ்வளோ செலவுன்னு கணக்கு ஒப்பிப்பார். அப்படி ஒரு இந்த உலகத்தில் இருந்து, அதாவது ஆதிசங்கரர் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம்லாம் பேசியிருப்பாளா, அதில்தான் அவர் ஈடுபட்டிருப்பாரா, இந்த மாதிரி ஸ்லோத்தங்கள்லாம் அவர் எழுதியிருப்பாரான்னு நம்ம நினைக்க வேண்டாம். இதுதான் எழுதியிருப்பார் அவர். பெரியவா ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் என்ன சொன்னாரோ உலகத்தை வந்து அதில் பற்று வைக்காமல் பகவானோட பஜனத்தை பண்ணு, கேயம் கீதா நாம சகசிரம் அப்படின்னு சொல்லி சுவாமிகளை வச்சுட்டு கீதா பாராயணம் பண்ண சொல்லி கேட்கறது, பாகவதம் படிக்க சொல்லி கேட்கறது, நித்தியம் பெரியவாளே 3 வேளை விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது. அப்படி அப்புறம் பெரியவா வந்து யாரெல்லாம் பற்றி உயர் பாராட்டி பேசியிருக்கான்னு பார்த்தா, சேஷாத்ரி சுவாமிகள், ரமணர்கிட்ட பால் புரண்டன் அமைச்சார், ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பெரியவா 2-3 வாட்டி குறிப்பிட்டு ரொம்ப உயர்வாக பேசியிருக்கா, நம்ம சுவாமிகள் சிவன் சார், பாடகசேரி சுவாமிகள்னு ஒருத்தர், இப்படி பக்தர்களை பற்றி தான். அப்புறம் போதேந்திரால் ஐயா வாழ் சத்குரு சுவாமிகள், அப்படி பெரியவா யாரெல்லாம் கொண்டாடினா அப்படின்னு பார்த்தா பக்தர்கள் தான், பக்தி மூலமாக ஞானம் அடைஞ்சவா, அப்படி பக்தி மார்க்கம் தான் வழி அப்படின்னு நிச்சயமாக ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நம்ம முன்னாடி வாழ்ந்த பெரியவா அதை உறுதிப்படுத்துகிறார். ஞானிகளாக இருந்தாலும் அவள் உலகத்துக்கு வழிகாட்டுற ஒரு ரோலில் ஜெகத்குருவாக இருக்கும்போது பக்தியை தான் காமிப்பா வழியாக, அது மூலமாக தான் எல்லாரும் இந்த உலகத்தை ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறவா காரியங்கள் தான் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் உட்காந்து எனக்கு ஸ்லோகம் கூட சொல்லறதுக்கு ஓடலை அப்படின்னா நீ வந்து பரோபகாரம் பண்ணு, இன்னும் சித்த சுத்தி வரட்டும், இல்லை உட்காந்து உன்னால் சுவாமி தியானம் பண்ண முடியறதா. இதில் கூட உலகத்துக்கு பின்னமான ருச்சி இருக்கும்னு தெரிஞ்சுட்டு அங்கங்கே போனால் எல்லாம் ஒரே பரம்பொருள் தான். வைஷ்ணவாள்கிட்ட போனாலும் சரி, சைவர்கள்ட்ட போனாலும் சரி, முருக பக்தர்கள்ட்ட போனாலும் சரி, உனக்கு உன் தெய்வம் பெருசு, மற்றதை பழிச்சு பேசாதே அப்படின்னு அதையும் சொல்லி கொடுத்து, ஷண்மத ஸ்தாபனாச்சாரியால்னு எப்படி ஆச்சாரியால் இருந்தாலும் அதே மாதிரி பிரிவாக இருந்து நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. அதனால் நம்ம பிரிவாளையும் நிச்சயமாக ஆதிசங்கரர் தியானம் பண்ணும்போது நம்ம பிரிவாளையும் தியானம் பண்ணணும். இவா காமிச்ச வழியில் நம்ம போனாலே ஆதிசங்கரர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம.